இந்த மாலை வேளையிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய சீஷர்கள் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, அதை நம்ம பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4:38 நாம் வாசிக்கலாம். மார்க்கு 4:38. கப்பலின் பின்னணயத்தில் அவர் தலையணை வைத்து
இருந்தார்,
நித்திரையாயிருந்தார்.
அவர்கள் அவரை எழுப்பி
போதகரே,
நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்.
கப்பலின் பின்னணயத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? யார் பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. ஆண்டவரே, உமக்கு கவலையே இல்லையான்னு கேட்கிறாங்க. அவரு தான் கவலைப்படாதீங்கன்னு மத்தவங்களுக்கு சொல்றாரு. நான் அவரை பார்த்தே கேட்கிறாங்க, உமக்கு கவலையே இல்லையான்னு கேட்கிறாங்க. இதுதான் ஜனங்கள் பண்ற காரியம் இல்லையா? சீஷர்கள் கேட்ட கேள்வி. அவர் எப்படி இருந்திருக்கோம் பாருங்க, உமக்கு கவலையே இல்லையான்ட்டாங்க. அப்ப இந்த கவலை அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான காரியம், ஜனங்களை பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம். இந்த சீஷர்கள் அந்த அளவுக்கு இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நிலைமையிலே யாருகிட்ட என்ன கேட்கறன்னு கூட அவங்களுக்கு புரியல. அவர்கிட்டயே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, உமக்கு கவலையே இல்லையான்? நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இந்த கவலை என்கிறதை நம்ம சரியா டீல் பண்ண தெரியணும். கவலைங்கிறது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படாத ஒன்று, புரியுதுங்களா? கர்த்தர் அனுமதிக்காத ஒன்றுதான் கவலை. ஆனால் கர்த்தர் இதை அனுமதிக்காத ஒன்று அப்படின்னு நமக்கு தெரிந்திருந்தாலும் கவலைப்படாம யாருமே இருக்கிறது இல்லை. எல்லாரும் ஏதாவது ஒன்ன பத்தி திடீர் திடீர்னு கவலை வருது. பெருசா கவலைப்படுறாங்களா இல்லையா? ஆனா திடீர் திடீர்னு என்ன செய்யுது, ஏதாவது ஒன்ன பத்தி ஒரு கவலை வந்து டச் பண்ணிட்டு தான் போகுது. ஆனால் கவலை என்பது தேவ பிள்ளைகளுக்கு அனுமதிக்கப்படாத ஒன்று. நல்லா தெரிஞ்சுக்கணும், கவலை என்பது தேவ பிள்ளைகளுக்கு அனுமதிக்கப்படாது. ஆண்டவர் அதை ஒருபோதும் நமக்கு அதை வைக்கல. அப்ப ஏன் இது வருது? ஏன் வருது, எப்படி வருது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் இந்த கவலை வருது, எப்படி ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வருது, இது வராமல் பார்த்துக் கொள்வது எப்படி, கவலை இல்லாமல் வாழ்றது எப்படி, அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சில காரியம் சொல்ல போறேன். இந்த கவலை, இப்ப இந்த இடத்துல இவங்க இப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு கவலை உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு, எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஏன்னா சாக போறோன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால கவலையின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. அதனாலதான் யாருகிட்ட என்ன கேள்வி கேட்கிறோன்றது கூட உணர முடியாம அவர்கிட்டே கேட்டுட்டாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? அப்போ இவங்க எல்லாம் சாக போறது முடிவு பண்ணிட்டாங்க, அந்த கவலை வந்துருச்சு. ஆனா இவர் நிம்மதியா தூங்குறாரே, நம்மளே மீன் நம்மளாம் நிம்மதியா ஒரு வழியை நம்ம பாட்டுக்கு மீனை பிடிச்சிட்டு ஒழுங்கா இருந்தோம், நம்ம வேலை, நம்ம குடும்பம், நமக்கு தொழில் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்மள எல்லாம் பிடிச்சி கூட்டிட்டு வந்தாரு, கூட்டிட்டு வந்து இப்ப நம்மள சாகர நிலைமைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஆனா இவரு நிம்மதியா தூங்குறாரு. இதுதான் இவங்களுக்கு பெரிய கேள்வி. நாங்கள் மடிந்து போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்களாம் செத்து போறதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா ஆண்டவரேன்னு கேட்டாங்க. அப்ப இவங்களுக்கு ஏன் இந்த ஒரு மரண பயம், ஏன் இந்த கவலை வந்தது, புரிதலாம்? ஏன் இந்த மரண பயம், ஏன் இந்த கவலை வந்தது, காரணம் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 35 வாசிக்கலாம்.
அன்று சாயங்காலத்தில்
அவர் அவர்களை நோக்கி
அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார்.
சாயங்கால நேரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுத்தார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஒரு கடற்கரையில் இருக்கிறாங்க, அவர்களை பார்த்து சொல்றார், படகு ஏறி அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிதான் படகுல ஏறவே சொல்றாரு. அதை கேட்டுதான் இவங்களும் அந்த போட்ல ஏறினாங்க. அந்த போட் பிரயாணத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு பயங்கர சூழ்நிலை திடீரென்று உருவாகிவிட்டது. கிளம்புங்கள் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லல, அக்கறைக்கு போவோம் அப்படின்னாங்கல்ல, கிளம்புங்க போலாம் அப்படின்னு மொட்டைய சொல்லாம அக்கறைக்கு போவோம், அக்கறையை பத்தி சொல்லிட்டார், அக்கறைக்கு போவோம் அப்படின்ட்டு. அந்த அழைப்பை இவர்கள் சரியாய் விசுவாசித்து சரியாய் உணர்ந்திருப்பார்களானால் நாங்கள் மடிந்து போகிறோம் என்ற வார்த்தைக்கு அங்க இடமே இல்லை. அவரு சொல்றார் அக்கறைக்கு போவோம்னு, இவங்க சொல்றாங்க பாதியிலே மடிந்து போறோம்ன்றாங்க இல்லையா. அவர் தெளிவா சொல்லிட்டார் அக்கறைக்கு போவோம். அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தையையும் அவருடைய அழைப்பையும் சரியாய் உணர்ந்திருப்பார்களானால் இந்த கவலையே இவங்களுக்கு வந்திருக்காரு. நமக்கு ஏன் கவலை வருதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தேவ வார்த்தைகளை நம்ம மறந்துறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வேத வசனங்களை நம்ம மறந்து போயிடுறோம். அவர் சொல்றாரு ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆனால் அது நம்ம மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்குமானால் கவலை நம்மை மேற்கொள்ளாது. ஆனா அவர் சொன்ன வார்த்தை அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தையை அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது அவங்க மறந்துட்டாங்க. இன்னைக்கு பல நேரத்தில் கர்த்தருடைய வசனம் நமக்கு தெரியாம இல்ல, தெரியுது. ஆனா சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வரும் பொழுது நாம் அறிந்து வைத்திருக்கிற வார்த்தைகளை மறந்துடுறோம். ஒரு பிரச்சனை நம்மை நெருக்கும் பொழுது நமக்கு ஏற்கனவே வசனம் தெரியும், நம்ம மைண்ட்ல இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை நம்மை திடீரென்று நெருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மறக்கும் பொழுதுதான் நமக்கு கவலைகளும் பயங்களும் நம்மை பிடிக்கிறது. அவருடைய வார்த்தையை மறந்துட்டாங்க, அவருடைய அழைப்பை மறந்துட்டாங்க. அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா போய் சேருவோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு போவோம்ன்ட்டாரு, அப்ப கண்டிப்பா அவரோடு கூட போய் சேருவோம். ஆனால் இந்த பிரச்சனை அவருடைய என்ன செஞ்சு அவருடைய வார்த்தையை மறக்க பண்ணிவிட்டது. அப்ப என்னைக்குமே சொல்றேன், நம்ம படிக்கிற அல்லது கேட்கிற வேத வசனங்களை ஆழமாய் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பதித்துக் கொள்வீர்கள் என்றால் கவலையே வராது. வசனத்தை மறக்கிறதுனால்தான் நமக்கு என்ன செய்யுது, கவலையே வருது. இந்த இடத்துல அவங்களுக்கு ஏன் கவலை வந்துச்சுன்னா அவருடைய வார்த்தைகளை அவர்கள் மறந்ததுனாலதான் கவலை வந்துச்சு. அதனாலதான் அவரை பார்த்தே கேட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. அவருக்கு தெரியும், அவர் ஏன் கவலை இல்லாமல் இருந்தார்னா அவருக்கு தெரியும் எப்படி அடுத்த கரைக்கு போயிடுவோம்னு அவருக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கு அது மறந்து போச்சு, அவங்க சொன்னது மறந்துடுச்சு. ஒன்று சொல்றேன், நம்ம கேட்கிற வார்த்தைகளையும் வாசிக்கிற வேத வசனங்களையும் ஆழமாய் பதியுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை நினைப்பூட்டுங்கள், ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் என்ன சொல்லி அழைச்சிருக்கிறார், வேத வசனம் இந்த காரியத்துக்கு மேற்கு என்ன சொல்லுது. அதை நம்ம நினைப்புமானால் கவலையே வராது. சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு கவலைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா நீங்க ஓட வேண்டிய இடம் என்னன்னா பைபிள், பைபிள் போடணும். ஒரு கவலை உங்களை நெருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா நிறைய மெசேஜ் கேட்கணும், நிறைய பைபிளை படிக்கணும். அங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதில் வச்சிருப்பார், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். நீ கவலைப்படுறது தேவையில்லாத ஒண்ணு, அது என்ன காரியத்தை தான் செய்ய போறேன் அவர் உங்களுக்கு சொல்லுவார். நீங்க மறந்திருந்தாலும் அவர் உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுவார், புரியுதுங்களா. அதனால நம்ம கவலை நமக்கு வர்றதுக்கு முதல் காரணம் வசனத்தை விட்டு நம்ம தூரம் போகும்போது தான் கவலைகள் நம்மை மேற்கொள்ளும். அப்ப கவலை நம்மை மேற்கொள்ற மாதிரி ஒரு சிம்டம் நமக்கு தெரியுதுனாவே நிறைய பைபிள் படிக்க ஆரம்பிங்க, நிறைய வசனத்தை கேட்க ஆரம்பிங்க, மெசேஜஸ் போட்டு கேளுங்க, வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா சொல்றேன், ஒரு வார்த்தை உங்களுக்கு இருக்கிற கவலைகளை எடுத்துவிடும். அதனால கவலை வந்து வர்றதுக்கு முதல் ரீசனே வசனத்தை நாம் விட்டு விடுகிறது தான் காரணம். ரெண்டாவது, அடுத்ததாக இந்த கவலை நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது அது என்னென்னலாம் இழப்புகளை நமக்குள் ஏற்படுத்துகிறது, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன், கவனிச்சுட்டே வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:41-42, லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் 41-42.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக,
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
மார்த்தாளே மார்த்தாளே,
மார்த்தாளே மார்த்தாளே,
நீ அநேக காரியங்களை குறித்து,
நீ அநேகம் காரியங்களை குறித்து
கவலைப்பட்டு கலங்குகிறாய்,
கவலைப்பட்டு கலங்குகிறாய்,
தேவையானது ஒன்றே,
தேவையானது ஒன்றே,
மரியாள்
மரியாள்
தன்னை விட்டு எடுபடாத,
தன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்,
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இங்கே நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மார்த்தாளுடைய வீட்டிற்குள் வந்திருக்கிறார். மார்த்தாளுடைய அழைப்பை ஏற்று மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற இந்த மூன்று பேர் இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அழைத்த மார்த்தாள் அவருக்கு நல்ல விருந்து கொடுப்பதற்கான சமையல் மற்றும் காரியங்களில் இறங்கிட்டார். மரியாளோ அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதிலே ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறாள். அந்த சூழ்நிலையிலே மார்த்தாள் எரிச்சலாகிறார். நான் எவ்வளோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுருக்கிறேனே, இவ எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாம அங்க போய் உட்கார்ந்துட்டு உங்களுடைய வார்த்தை கேட்டிருக்கிறாரு. ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து நீர் அவளை கண்டிக்க கூடாது என்று சொல்லி அவரிடத்திலேயே அவள் விண்ணப்பம் பண்ணுகிறாள். பாருங்க, அதை 39வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள்.
இவ்வளவு அதே கேள்வி கேட்கிற, உமக்கு கவலை இல்லையாங்கிற ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இல்ல, ஆண்டவரையே கேட்கிறாங்க இந்த மாதிரி கேள்வி. அங்க சீஷர்கள் கேட்டாங்க, இங்க மாஸ்டர் அதான் கேட்கிறார், உமக்கு கவலை இல்லையாங்கிற. எல்லாரும் ஆண்டவரையே கவலைப்பட வைக்கிறதுல இருக்கிறாங்க, அவரையே கவலைப்பட வைக்கிறதுல கவனமா இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருக்குமே இந்த கேள்வி ஏன் வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த சீஷர்களுக்கு இந்த கேள்வி வந்துச்சு, இந்த மார்த்தாளுக்கு இந்த கேள்வி வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இதுல என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இருந்திருக்கிறார். அவர் ஒரு ஜாலியான பர்சன் இல்ல, அதனாலதான் பாக்குறவங்களுக்கு என்ன இவருக்கு கொஞ்சம் கூட கவலை வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் அதே ஒரு க்வெஸ்சன் ஆயிடுச்சு இல்ல. ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து கவலையே இல்லாத ஆண்டவர். இந்த உலகத்துல அவர் கவலையே படல. 33 வருஷமும் கவலையே இல்லாத மனுஷன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்படி ஒரு மனுஷனா வாழ்ந்தாரு இந்த உலகத்துல. அதனாலதான் பாக்குறவங்களுக்கு இந்த மனுஷனுக்கு கவலையே வர மாட்டேங்குது. எனக்கு கவலை வருது, எல்லாருக்கும் கவலை, இவருக்கு மட்டும் கவலை வர மாட்டேங்குது. கவலைப்படுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்குது, ஆனா இவருக்கு மட்டும் கவலை வர மாட்டேங்குது. அதான் ஆச்சரியம் தாங்காம அவர்கிட்ட கேட்டுறாங்க, என்ன ஆண்டவர் உங்க கவலை இல்லையா, அவங்க கவலை இல்லையா, அவங்க கவலை இல்லையா? உண்மையே சொல்றேன், இதை பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கிறார் பாத்தீங்களா? கவலையே படல வாழ்க்கையில, கொஞ்சம் கூட கவலைப்படல, நம்ம நிம்மதியா இருந்திருக்கிறார். அவரை மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவர் சுத்தி இருந்தவங்க எல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கவலைப்பட்டு போனாங்க, இவர் ஒருத்தர் மட்டும் கவலைப்படாமே வாழ்ந்திருக்கிறார். உண்மையிலேயே இது மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா? கவலையே இல்லாத வாழ்க்கை. இது ஆண்டவர் தான் கத்துக்கணும். எல்லாருக்குமே ஆச்சரியமா போச்சு, கவலை இல்லையா, கவலை இல்லையா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அங்க சீஷர்கள் நாங்க மடிந்து போகிறதை குறித்து கவலை இல்லையான்னு கேட்டாங்க. இங்க நான் வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன், இதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. நான் உமை வீட்டுக்கு அழைச்சேன், சமையல் செய்யறேன், எல்லாம் பண்றேன், ஆனால் நான் உமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், இதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? அவர் வந்து உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டு நான் கஷ்டப்படுறேன், இதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? அப்போ ஆண்டவர் கவலைப்படுத்துறதுக்கெல்லாம் இப்ப ட்ரை பண்றாங்க. அவரோ கவலை இல்லாமலேயே வாழ்ந்தார், நிம்மதியா இருந்தார். அப்போ இவளுக்கு எந்த அளவுக்கு இவளுக்கு அதை குறித்து ஒரு கவலை இவளை மேற்கொண்டு இருந்துச்சுன்னா, இந்த கேள்வியை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துட்ட கேட்டிருப்பாங்க. அவர் சுத்தி இருந்தவங்க எல்லாம் கவலைப்படுத்தி இருந்தாங்கன்னா அவர் மட்டும் கவலைப்படல. இப்ப இந்த இடத்துல இவள் இந்த கேட்கிற கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துகிட்டே ஒரு கம்ப்ளைண்ட கொண்டு போறா. அந்த கவலையின் உச்சகட்டத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போறா இயேசு கிறிஸ்துகிட்டே. இது இன்னும் சொல்ல போனா, இது இயேசு கிறிஸ்துவையே கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி வார்த்தை. இது புரியுதுங்களா? இது உண்மையிலேயே இது இயேசு கிறிஸ்து கொஞ்சம் இன்சல்ட் பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி வார்த்தை. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் வந்து கெஸ்ட். இப்ப நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறீங்க, ஒரு வீட்டில் போறீங்க இருக்கிறீங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து உங்களோட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. உள்ள இருந்து ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட வந்து பேசி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறாங்க, அதை உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கு? அது கெஸ்டுக்கு அது இன்சல்ட். அது இல்ல, நம்ம போய் ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கிறோம், அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபர் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நபர் உள்ள இருந்த ஒருத்தர் வந்து என்ன அங்க உட்கார்ந்து அதே அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற வா உள்ள அப்படின்னா எப்படி இருக்கும்? கெஸ்டுக்கு இன்சல்ட். அது கெஸ்டுக்கு இன்சல்ட். அது அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் கெஸ்டா வந்து இருக்கிறாரு. மரியாள் வந்து அந்த இடத்துல அவருடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறார். அவர் என்னங்க உங்களுடைய வார்த்தை கேட்டுதான் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறது, வா வந்து வேலை செய்ய அப்படின்னா அது மரியாதை திட்டத்தை மட்டுமல்ல, பேசுற இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு இன்சல்ட். அது அவருடைய வார்த்தை தானே கேட்டுட்டு இருந்தான். அப்ப இந்த இடத்துல இவருடைய கவலை பாருங்க, இவ என்ன செய்யறா, அது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவள் பேசுகிறாள், அந்த கவலையின் உச்சத்திலே அவர் என்ன பேசுறா, அவ என்ன செய்யறா, அது எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய விஷயம், எந்த அளவுக்கு ஒரு தவறுதலான ஒரு காரியம் என்பதை கூட அவளால ஃபீல் பண்ண முடியல. இல்ல யோசிச்சு பாருங்க, அது இயேசு கிறிஸ்துக்கு இன்சல்ட். அது அவ பண்ண அந்த கம்ப்ளைண்ட் வந்து சாதாரண விஷயம். அப்ப இந்த கவலை என்ன பண்ணிடுச்சு, இவள கிறிஸ்துவை விட்டு தூரமே தள்ளிட்டு போயிடுச்சு. மார்த்தாள் வந்து இயேசு கிறிஸ்துவை இன்வைட் பண்ணது என்ன உண்மைதான், ஆனா அவளுடைய இருதயத்தில் இருந்த கவலை என்ன பண்ணிடுச்சு, கிறிஸ்துவை விட்டு அவளை பிரித்து கொண்டு போய் விட்டது, தூரம் கொண்டு போயிடுச்சு. அதனாலதான் அந்த கவலையில் என்ன செய்யறா, அவ பேசுறா, என்ன பேசுறது தெரியல, என்ன செய்யறான்னு தெரியல. தன் சகோதரியை திட்டா, ஆனா அது இயேசு கிறிஸ்துவுக்கு வருகிற இன்சல்ட் என்பதை கூட அவளால ஃபீல் பண்ணிக்க முடியல. புரியுது? அப்போ அந்த அளவுக்கு அவளை கிறிஸ்துவை விட்டு அந்த கவலை அவளை பிரித்து விட்டது. கவலை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை பிளவுபடுத்தும். கர்த்தரை விட்டு நம்மை தூரத்திற்கு நம்மை தள்ளி கொண்டு போயிடும். கவலை மட்டும் படாதே, கவலைப்பட்டீங்கன்னா அது உங்களை கர்த்தரை விட்டு தூரத்தில் கொண்டு போயிடும். நம் ஆண்டவர் மட்டும் நல்ல மனசுல பதிச்சுங்க, இந்த உலகத்துல கவலையே இல்லாமல் ஒரு மனுஷனாக வாழ்ந்ததை ஒருத்தர் உண்டானா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு கவலையும் படல. அவரை பத்தி எல்லாம் திரும்பி திரும்பி கேட்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்துட்டாரு. இல்ல அப்ப இருந்து தெரியுது அவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கிறார், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவே. அப்ப கவலை என்பது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில வந்து கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது, நம்மை தூரத்திற்கு தள்ளி கொண்டு போகிறது. இரண்டாவது மத்தேயு 13:22 வசனத்தை வாசிக்கலாம். 13:22
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன்,
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன்
வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும்,
வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும்
உலக கவலையும்,
உலக கவலையும்
ஐஸ்வர்யத்தின் மயக்கமும்,
ஐஸ்வர்யத்தின் மயக்கமும்
வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால்,
வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால்
அவனும் பலனற்று போவான்,
அவனும் பலனற்று போவான். ரெண்டாவது கவலைப்படுறவனுக்கு நடக்கிற ரெண்டாவது விஷயம். இங்க இயேசு கிறிஸ்து விதை விதைக்கிறவனுடைய ஓமையிலே இந்த காரியத்தை சொல்றார். சில விதை வழியிலே விழுந்தது, சிலது கற்பாறை நிலத்தில் விழுந்தது, சிலது முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது. இந்த முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது வேறு ஆழமா போச்சு, செடி வளர்ந்தது, ஆனால் முட்செடிகள் சுற்றிலும் இருந்தது. அப்ப இந்த வசனம் உள்ளே போய் வளர்ந்து கனி கொடுக்கிற ஒரு நேரம், பலன் கொடுக்கிற ஒரு நேரம் வரும் பொழுது அந்த முற்செடிகள் அந்த வசனத்தை நெருக்கி போட்டதினாலே அது பலனற்று போய்விட்டது அப்படிங்கிறார். அந்த முற்செடிகள் என்பதை எதற்காக இயேசு கிறிஸ்து ஒப்பிடுகிறார் என்றால் உலக கவலை அப்படிங்கிறார். உலக கவலை, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போட்டதினாலே அவர்கள் பலனற்று போனார்கள். கவலை நம்ம வாழ்க்கையில செய்யற இரண்டாவது பெரிய டேமேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் வேத வசனத்தை கேட்டாலும் வசனங்களை நெருக்கி போடக்கூடிய வல்லமை கவலைக்கு உண்டு. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் வேத வசனத்தை கேட்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் நெருக்கி போட்டு அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலன் கொடுக்க கூடாதபடிக்கு நசுக்கி போடக்கூடிய வல்லமை கவலைக்கு இருக்கிறது. புரியுதுங்களா? அதுக்கு இருக்கு. இப்ப ஒன்றோடு ஒன்று வைஸ் வெர்சா, கவலையை வசனத்தினாலே மேற்கொள்ளணும். அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா வசனத்தை கவலை மேற்கொண்டு விடும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கவலையை நம்ம வசனத்தினால மேற்கொள்ளணும். அன்றைக்கு அந்த சீஷர்களுக்கு கவலை வந்தது, ஏன்னா வசனத்தை மறந்ததுனாலே. நம்ம கவலையை வசனத்தினாலே மேற்கொள்ள தவறிவிட்டால் நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே கேட்ட வசனங்களை எல்லாம் கவலையானது முற்றிலும் மேற்கொண்டு விடும். ஏற்கனவே விதைச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல நீங்க அதை மேற்கொள்ளலன்னா அது உங்களை ரிவர்ஸ்ல அடிச்சிடும். கவலைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. கவலைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. வசனத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கவலைக்கு இருக்கிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் கவலை வந்தாலும் வசனத்தை இன்க்ரீஸ் பண்ணி அதை அடிச்சிடணும். இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஃபீவர் வருது, ஒரு ஜுரத்தோடு கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் நல்லா பவர்ஃபுல்லா கொடுத்து அதை அடிச்சு தூக்கிடணும். நீங்க சாதாரணமா அப்படியே சும்மா ஒரு ஃபீவருக்கு மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன செய்யும்? உங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கும், மேற்கொண்டுட்டே இருக்கும். ஒரேடி அடிச்சு க்ளோஸ் பண்ணணும்னா நல்ல பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து உங்களோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதை அடிச்சிடணும். ஒரேடி அடிச்சு க்ளோஸ் பண்ணி. அப்ப கவலையும் வேத வசனம் ஒன்று கொன்று முரண்பாடானது, எதிரானது. அதை விட்டீங்கன்னா இதை அடிச்சிடும், இதை விட்டீங்கன்னா அதை அடிச்சிடும். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். கொஞ்சம் கவலை வருதா வசனத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க, இம்யூனிட்டியை அதிகப்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த கவலையை மேற்கொள்ளக்கூடிய எதிர்ப்பு சக்தி வேத வசனத்தில் இருக்கிறது, அதை பல மடங்கு அதிகமாக்கி அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்க அடிச்சு க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்க, விட்டுட்டீங்கன்னா, பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஏற்கனவே விதைக்கப்பட்டது எல்லாத்தையும் அடிச்சிடும். ஏற்கனவே விதைச்சது கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். ரொம்ப கவனமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கவலைக்கு எவ்வளவு பவர் இருக்குது. கவலைக்கு மட்டும் இடமே கொடுக்க கூடாது. கொஞ்சம் ஏமாந்தீங்க, உங்க லைஃபை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் கவலை. அதனோட கவலைக்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கவலை வந்து நம்மளை கத்தரை விட்டு நம்மளை தூரத்துல கொண்டு போயிடும். மார்த்தாளுடைய காரியத்தில் நடந்தது போல. ரெண்டாவது இங்கே பார்க்கும் பொழுது கவலையானது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிற கொஞ்ச நஞ்ச வசனத்தை கூட அழிச்சிடும். அந்த சக்தி கவலைக்கு இருக்கிறது, இடம் கொடுத்துடக்கூடாது. மூணாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:34 21:34.
உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில்,
நீங்கள் நினையாத நேரத்தில்
அந்த நாள்,
அந்த நாள்
உங்கள் மேல் வராத படிக்கும்,
உங்கள் மேல் வராத படிக்கும்
எச்சரிக்கையாயிருங்கள்,
எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை குறித்து பேசிட்டு வரார் இந்த லூக்கா 21:34. அப்ப அந்த நாள் அப்படிங்கிறார். அந்த நாள் என்பது எந்த நாள்னா கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறிக்கிறது. அந்த நாள் அவருடைய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள், தேவ பிள்ளைகள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள். அந்த நாள்ல நமக்கு எது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னா கவலை இருக்கக்கூடாதுங்கிறார். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பெருந்திண்டி வெறி என்பது பாவ வாழ்க்கை குறிக்கிறது. பெருந்திண்டினா வெறும் சரீரத்துக்குரிய காரியத்தை கவனிக்கிறது. வெறி என்பது மதுபானம் மற்றும் உலக பாவத்தை குறிக்கிறது. பெருந்திண்டி வெறி, அதோடு சேர்த்து சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவலையும் சேர்த்து சொல்ற. கவலைங்கிறது எப்படிப்பட்டது? சாதாரணமானது இல்ல. வெறி ஒரு குடி வெறி, அதெல்லாம் எப்படிப்பட்ட மோசமானதோ அதுக்கு ஈக்குவல கவலையும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு குடிகாரன் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படுவானோ, எப்படி ஒரு உலகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து உலக காரியத்திலேயே உழன்று உலக ஆசைகளை அனுபவிக்கிறதிலே ஒருத்தன் மூழ்கிறது கர்த்தருடைய வருகையில கைவிடப்படுகிறானோ, அதே போல கவலையிலே மூழ்கி போனவனும் கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படுவான். அப்ப பெருந்திண்டி, வெறி, கவலை மூணு ஒரு லிஸ்ட்ல கொண்டுட்டார். அந்த நாள்ல இது மூணுமே இருக்கக்கூடாது. என்னுடைய வருகை நேரத்தில் இது ஏதாவது நீங்க அகப்பட்டு இருந்தீங்கன்னா என் வருகையிலே நீங்கள் கைவிடப்பட்டு போவீர்கள் அப்படின்னு எச்சரித்துக் கொடுக்கிறார். அப்ப கவலை பாத்தீங்களா, அவருடைய வருகையிலேயே நம்மை கைவிடப்படக்கூடிய லெவலுக்கு நம்ம லைஃப பாதிக்கக்கூடியது. அவ்வளவு மோசமான கவலை. நம்ம கவலையிலே மூழ்கி இருக்கிற நாளிலே கர்த்தர் வருவாரானால் நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிறதே சந்தேகத்திற்குரிய காரியம். கவலையை நம்ம ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரொம்ப கேஷுவலா நம்ம நினைக்கிறோம், இதை பத்தி கவலையா இருக்கு, அதை பத்தி கவலையா இருக்கு. கவலையை வந்து ரொம்ப சீரியஸான விஷயம், புரியுதா? ரொம்ப கேஷுவலான விஷயமே கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறதையே தடுக்கக்கூடிய வல்லமை, அந்த சக்தி கவலைக்கு இருக்கிறது. பெருந்திண்டி, வெறி என்பது எவ்வளவு பெரிய ஒரு தவறான காரியமோ அதே லெவல்ல கவலையும் அந்த லிஸ்ட்ல கர்த்தர் கொண்டு வந்துட்டார். ஒன்னு கர்த்தரை விட்டு நம்மை தூரமாக்குகிறது, ரெண்டாவது ஏற்கனவே கேட்ட வேத வசனங்களை எல்லாம் பலன் கொடுக்க முடியாதபடி கெடுத்து போடுகிறது, மூன்றாவது நம்மை பரலோகத்துக்கு போகிறதையே தடுக்கக்கூடிய வல்லமை கவலைக்கு இருக்கிறது. இப்ப எவ்வளவு மோசமானது பாத்தீங்களா கவலைங்கிறது. இல்ல, கவலை நம்ம சாதாரணம் எடுக்கிறோம், ஆனா கவலை என்பது அவ்வளவு மோசமான ஒன்று. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில வரவே கூடாது, தேவன் அதை அனுமதிக்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கவலைப்பட்டதும் கிடையாது, இதுல கிளியரா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கவலைப்பட்டதே கிடையாது. சரி, இப்ப இந்த கவலையை மேற்கொள்றதுக்கு நம்ம என்னதான் வழி? இது நம்மளை மேற்கொள்ளாதபடி நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளும். தேவ பிள்ளைகளுக்கு, குறிப்பாய் புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுக்கு இது பெரிய ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களுக்கு எல்லாம் இந்த பிளஸ்ஸிங் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுக்கு தான் இந்த கவலை இல்லாத வாழ்க்கைக்கான வழிமுறைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இந்த பிளஸ்ஸிங் கிடையாது, நியூ டெஸ்டமெண்ட் ஆட்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்ப நம்ம சில காரியங்களை கொடுக்கிறான் சொல்றேன், கவனிச்சுட்டே வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:26 வாசிக்கலாம்.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்,
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்,
அவைகள் விதைக்கிறதும் இல்லை,
அவைகள் விதைக்கிறதும் இல்லை,
அறுக்கிறதும் இல்லை,
அறுக்கிறதும் இல்லை,
களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை,
களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை,
அவைகளையும்
அவைகளையும்
உங்கள் பரமபிதா,
உங்கள் பரமபிதா
பிழை பூட்டுகிறார்,
பிழை பூட்டுகிறார்.
அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா,
நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அப்புறம்
கவலைப்படுகிறதுனாலே,
கவலைப்படுகிறதுனாலே
உங்களில்,
உங்களில்
எவன் தன் சரீர அளவோடு,
எவன் தன் சரீர அளவோடு
ஒரு முழத்தை கூட்டுவான்,
ஒரு முழத்தை கூட்டுவான்
உடைக்காகவும்,
உடைக்காகவும்
நீங்கள் கவலைப்படுகிறது என்ன,
நீங்கள் கவலைப்படுகிறது என்ன?
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று,
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று
கவனித்து பாருங்கள்,
கவனித்து பாருங்கள்.
அவைகள் உழைக்கிறதும் இல்லை,
அவைகள் உழைக்கிறதும் இல்லை,
நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும்,
தன் சர்வ மகிமையிலும்
அவைகளில் ஒன்றை போலாகிலும்,
அவைகளில் ஒன்றை போலாகிலும்
உடுத்தி இருந்ததில்லை
என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இங்கே இயேசு கிறிஸ்து இந்த 25-29 சில காரியங்களை ஒப்பனையாக சொல்லிட்டு வர்றார். சிம்பிளான எக்ஸாம்பிள், 25 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். ஒன்னவோடு ஒன்று விசேஷன்றார். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் விசேஷம், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷம். அப்ப உன்னோட ஒண்ணு விசேஷம். அடுத்தது என்ன சொல்றாரு? அடுத்த விசேஷத்தை பத்தி பேசுறாரு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, அது விதைக்கிறது கிடையாது, அறுக்கிறது கிடையாது, களஞ்சியத்திலே சேர்க்கிறது கிடையாது, ஆனால் அவைகளையும் பரமபிதா போஷிக்கிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அடுத்தது உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று சொல்லிவிட்டு காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனால் சாலமோன் முதலாய் தம்முடைய சர்வ மகிமையிலும் அவைகளை பார்க்கிலும் சிறந்ததாய் வேறு ஒன்று உடுத்தி இருந்ததில்லை என்று சொல்றார். அப்போ இந்த காட்டு புல் பூக்கள் இதை விட நீங்கள் விசேஷமானவர்கள், பறவைகளை விட நீங்கள் விசேஷமானவர்கள். அதாவது என்ன சொல்ல வர்றா? கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், தாவரங்களை எல்லாம் கர்த்தர் சிருஷ்டித்தார், ஜீவராசிகளை எல்லாம் கர்த்தர் சிருஷ்டித்தார். இப்ப என்ன சொல்றாரு? நான் படைத்த எல்லா தாவரங்களை விட நீங்கள் விசேஷமானவர்கள். இரண்டாவது, நான் படைத்த எல்லா ஜீவராசிகளை பார்க்கிலும் மனிதர்களாகி நீங்கள் விசேஷமானவர்கள். அப்ப இந்த கவலையை மேற்கொள்வதற்கு ஒன்று, நம்முடைய பொசிஷன் என்னங்கிறது நமக்கு தெரியணும். என் ஆண்டவருடைய பார்வையிலே நான் யார், என் ஆண்டவருடைய பார்வையில் நான் யார், ஐ எம் ஏ ஸ்பெஷல் பர்சன், நான் ஒரு ஸ்பெஷலான ஆள், அது எனக்கு தெரியும். என் ஆண்டவருடைய பார்வையிலே மனிதனாகிய நான் விசேஷமானவன். அதுவும் நான் சாதாரண மனிதன் கிடையாது. அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருக்காய் வாழ்கிறவன். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது முக்கியமாக அவர் சொல்லிக் கொள்ளுகிறதான ஒரு காரியம், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். பாருங்க அடுத்தது 30வது வசனத்தை வாசிங்க.
அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன, நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம யார் என்று பார்க்கும் பொழுது 26வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளின் பரமபிதா உங்களை போஷிக்கிறார் சொல்லல, உங்கள் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். பறவைகளுக்கு கர்த்தர் பரமபிதா கிடையாது, அவர் தெய்வம் தான். பறவைகளுக்கு அவர் பரமபிதா கிடையாது, அவர் தெய்வம். தாவரங்களுக்கு அவர் பரமபிதா கிடையாது, செடி கொடிகளுக்கு அவர் பிதா கிடையாது, அவர் சிருஷ்டிகர். ஆனா நமக்கு அவர் சிருஷ்டிகர் இல்லை, தகப்பன், பரமபிதா. நமக்கு அவர் தகப்பன். பறவைகளுக்கோ, அவர் சிருஷ்டித்த எந்த ஜீவராசிகளுக்கோ, எந்த தாவரங்களுக்கோ அவர் தகப்பன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளவில்லை, தன்னை சிருஷ்டிகர்த்தராக தான் சொல்றாரே தவிர நமக்கு மட்டும்தான் தன்னை தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அப்போ உங்கள் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார், அவைகளின் பரமபிதா உங்களை போஷிப்பார்னு சொல்லல, கவனிச்சீங்களா? பறவைகளின் பரமபிதா உங்களை போஷிப்பார் இல்ல, உங்கள் பரமபிதா அவைகளை போஷிப்பார். அப்ப இந்த உலகத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார், நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் நம்மை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாகவும் ஏற்றுக்கொண்டு நமக்கு தகப்பனாகவும் அவர் இருக்கிறார். இதனாலதான் நம்ம விசேஷித்தவர்கள். சிருஷ்டிப்பு வரிசையில் அப்படியே விட்டுருந்தா நாமளும் ஒரு சிருஷ்டி தான் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனா கர்த்தர் நம்மை வெறும் சிருஷ்டிப்பின் வரிசையிலே நம்மை விட்டு விடாமல் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்திற்குள் நம்மை கொண்டு வந்துட்டதுனால நம்ம நிச்சயமாகவே விசேஷித்தவர்கள். என் ஆண்டவருடைய பார்வையில் நான் ஒரு விசேஷமானவர் ஆள், நான் ஒரு ஸ்பெஷலான ஆள். எனக்கு செய்யாம என் பிரச்சனையை சால்வ் பண்ணாம என் ஆண்டவர் யாருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுவார்? என் தேவையை சந்திக்காம என் ஆண்டவர் யார் தேவையை சந்திப்பார்? எனக்காக எதையும் செய்யாம அவர் யாருக்காக அவர் செய்வார்? நான் அவர் பிள்ளை. அவர் சொல்லிட்டார், நான் உனக்கு பரமபிதான். பரமபிதா அந்த பேர்ட கொண்டு வர்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் பொழுது இந்த பரமபிதான் வார்த்தை உள்ள கொண்டு வந்து நுழைக்கிறார். ஏன்னா அதுதான் நம்மை விசேஷித்தவர்கள் என்பதற்கு அடையாளம் காட்டுகிற வார்த்தை. அதுதான் உங்கள் பரமபிதா. அப்ப இந்த இடத்துல நம்முடைய பொசிஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கவலை வராது. நமக்கு ஏன் கவலை வருதுன்னா நம்முடைய பொசிஷன் நம்ம உணரல. நம்மளும் எத்தனையோ சிருஷ்டிப்புகளில் நம்மளும் ஒரு சிருஷ்டி அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சாதாரண மனுஷர்களில் நானும் ஒரு மனுஷன் இல்லை. நான் சாதாரண மனுஷன் கிடையாது. வெளியில் இருக்கிறவன் சாதாரண மனுஷன், ஆனா நான் சாதாரண மனுஷன் கிடையாது. நான் தேவ பிள்ளை. எனக்கு தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உலகத்தை முழு உலகத்தை சிருஷ்டித்த தெய்வம் எனக்கு தகப்பன். புரியுதுங்களா? முழு உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் எனக்கு அப்பா. நான் ஸ்பெஷலான ஆள். நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால முதலாவது உங்கள் பொசிஷனை புரிஞ்சுக்குங்க. நீங்க யார் என்பதை உங்களுக்கு தெரியும். நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது இந்த இடத்துல நடக்கிற காரியத்தை பாருங்க. கவலையை எப்படி கண்டம் பண்ணிட்டு வர அடுத்த வசனத்தை அப்படியே வாசிங்க. வாசிக்கலாம்.
இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
போதும். இப்போ கவலை வந்து இந்த இடத்துல வந்து மனுஷனுக்கு எங்க எப்படி வருதுன்னு காட்டிட்டு வர்றாரு. உடைக்காக, உணவுக்காக, ஒரு உலக பிரகாரமான ஒரு தேவைக்காக, ஒரு பிரச்சனைக்காக கவலைப்பட்டு இருக்கிறாங்க மனுஷர்கள். ஆனால் இந்த விஷயத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதெல்லாம் அஞ்ஞானிகள் தான் இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் உலக காரியத்துக்காக கவலைப்படுவாங்க. அஞ்ஞானிகள்னா கர்த்தரை அறியாதவர்கள். கவலை என்பது முழுக்க முழுக்க கர்த்தரை அறியாதவர்களுக்குரியது. கவலை என்பது முழுக்க முழுக்க கர்த்தரை அறியாதவர்களுக்குரிய ஒரு மேட்டர். அது நமக்கும் கவலைக்கு சம்பந்தமே இல்லை. இது அஞ்ஞானிகளுக்குரிய சப்ஜெக்ட். அது கவலைங்கிறது நமக்குரிய சப்ஜெக்டே கிடையாது. நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது அஞ்ஞானிகளுக்குரியது. அவ்வாறு இதை பிரிச்சுட்டாரு. நீங்கள் அஞ்ஞானி கிடையாது. நீங்க யாரு? பரமபிதாவின் பிள்ளைகள். நீங்க அஞ்ஞானி கிடையாது. நீங்க வந்து ஒரு அந்நியர் கிடையாது, அஞ்ஞானி கிடையாது. நீங்கள் தேவ பிள்ளை. உங்களுக்கும் கவலைக்கு சம்பந்தம் இல்லை. உலகத்து மனுஷனுக்கு கவலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு கவலை வைக்கப்படவில்லை. அது உங்களுக்குரியது அல்ல. அப்போ எப்படி இருக்கிறது? அதேதான் சொல்லிட்டாரு. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ எது கவலைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு உங்கள் பிதா அறிஞ்சு வச்சிருக்கிறார். கவலை நமக்குரியது கிடையாது. அப்ப அதுக்கு ஏதாவது அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காரணத்தை சால்வ் பண்றதுக்கு அவர் அறிந்திருக்கிறார். நீங்க சொல்லித்தான் தெரியணும் அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லாமலேயே அதற்குரிய ஒரு சொல்யூஷன் அவர் வச்சிருக்கிறாரு. இது நமக்குரியது இல்லை. அதுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கும் போது கூட அவர் சொல்றாரு, உனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்குது, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவர் பார்த்துக்குவாரு. அவருக்கு இது தெரியாம ஒன்று இருக்குமானால் நீ கவலைப்படலாம். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம ஒரு சூழ்நிலை இருக்குது, கவலைப்படுற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது, சூழ்நிலை இருக்குது, ஏதோ ஒன்று உங்களை அழுத்துது கவலை. இப்ப நமக்கு ஒரு தெய்வம், ஒரு தகப்பன் அப்படின்னு ஒருத்தரே இல்லை. அது அவருக்கு நம்ம நம்முடைய பிரச்சனை அவருக்கு தெரியுமா தெரியாதான்றது நமக்கு புரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்க இருந்தீங்கன்னா நம்ம நிச்சயமா கவலைப்படலாம். நம்முடைய பிரச்சனையை அவருக்கு தெரியுமான்னு தெரியலையே, நம்ம சொன்னா கூட அவர் கேட்கிறாரான்னு தெரியலையே, நம்ம சொல்றது அவர் கவனிக்கிறாரான்னு தெரியலையே, இது நமக்கு இது எப்படி சால்வ் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் ஓகே, நீங்க கவலைப்படலாம். ஆனால் ஒன்னு தெரியும், செகண்ட் ரீசன் நமக்கு தெரியணும். முதலாவது நான் விசேஷமானவன், நான் அவருடைய பிள்ளை, விசேஷமானவர். இரண்டாவது என்னுடைய காரியங்கள் எல்லாமே, நான் கடந்து போகிற பாதைகள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவானாலும் சரி, என் தேவைகளானாலும் சரி, எதையுமே நான் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். இவைகள் எல்லாவற்றையும் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும்? அவர் பார்த்துக்குவாரு. அவருக்கு தெரியலன்னா தான், ஐயோ அவருக்கு தெரியுமான்னு தெரியலையே, நான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் அவருக்கு தெரியுமான்னு தெரியலையே கவலைப்படலாம். அவருக்கு எல்லாமே தெரியும் போது ஏன் கவலைப்படணும்? அவர் பார்த்துக் கொள்ள மாட்டாரா? அப்ப ரெண்டாவது நமக்கு என்ன தெரியணும், நான் கடந்து போகிற பாதை, எனக்கு இருக்கிற தேவை, எனக்கு இருக்கிற நெருக்கடி, எனக்கு இருக்க என்னை கவலைப்படுத்துகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் என் பரமபிதா தெரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நான் ஏன் கவலைப்படணும்? எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார். நான் ஒரு உலகத்தாளா இருந்தால், நான் ஒரு அஞ்ஞானியா இருந்தால் கவலைப்படலாம். நான் அவருடைய பிள்ளை, முதலாவது என் பொசிஷன் என்ன, நான் அவருடைய பிள்ளை, அதனால கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது என்னுடைய காரியம் எல்லாமே அவருக்கு தெரியும், அதனால நான் கவலைப்பட வேண்டாம். புரியுதா? எல்லாமே அவருக்கு தெரியும், அப்ப நான் ஏன் கவலைப்படணும்? எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ இந்த சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு வந்து இந்த பொசிஷனை நமக்கு தெரிந்து கொள்ள சொல்றார். புரியுதுங்களா? நம்முடைய பொசிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சூழ்நிலையில நாம் எப்படி வெளியே வர்றது, அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வர்றது, அது நம்மளை கொஞ்சம் கூட கவலையே டச் பண்ணாம வாழ்றது எப்படி, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த மாதிரி வாழ்றது எப்படி, அதுக்கு உங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லிட்டேன். வாங்க பழைய ஏற்பாட்டிலையும் கூட ஒரு வசனம் எடுத்துக்கோ. சங்கீதம் 55:22. சங்கீதங்களின் புத்தகம் 55:22.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு.
அவர் உன்னை ஆதரிப்பார்.
அவர் உன்னை ஆதரிப்பார்.
நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.
நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானாகிய என்னை ஒரு இன்சிடென்ட்ல கூட என்ன தள்ளாட விட மாட்டார். அந்த ஒரு போதும், அது மட்டும் மறந்துடாது, ஒரு போதும், ஒரு போதும். அந்த ஒரு போதும் வார்த்தை தான் நமக்கு அந்த வெயிட். ஒரே ஒரு விஷயத்துல நான் தள்ளாட விட்டாரு இல்ல, கிடையவே கிடையாது. நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார். புரியுதுங்களா? நீதிமானை ஒரு போதும் தள்ளாட மாட்டார். நான் நீதிமான், நான் அசைக்கப்படுவதே கிடையாது. என்ன புயல் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தேவை வந்தாலும், நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா நான் நீதிமான். நீதிமானை ஒரு போதும் கர்த்தர் தள்ளாட விடவே மாட்டார். நம்முடைய காரியத்தை எல்லாம் அவர் கையிலே நாம் தைரியமா ஹேண்ட் ஓவர் பண்ணணும். கர்த்தர் மேல நம்பி காரியத்தை ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தரை நம்ம நம்பணும். இப்ப சில காரியத்தை வந்து ஒரு சில ஒரு வேலை இருக்கும் வச்சுங்க, எல்லா வேலையும் நம்ம எல்லாத்தையும் கொடுக்க மாட்டோம். சிலரை கொடுக்க மாட்டோம். இவன் உருப்படியா செய்வானா? செய்ய மாட்டான். இவன் இவனை நம்ப முடியாது. இவன் இன்னைக்கு சர்வீஸ் சொல்ற, நாளைக்கு வருவான் நம்ப முடியாது. இவன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்க முடியாது இல்லையா? நம்ப மாட்டோம். சிலரை நம்ம நம்ப மாட்டோம், ஒரு பொறுப்பு கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட நம்பிக்கையற்றவரா? 100% நம்பக்கூடிய ஒருவர் உண்டானால் ஆண்டவர் மட்டும்தான், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் இல்லையா? சிலரை நம்ம நம்பி சில காரியத்தை கொடுப்போம், சில காரியத்தை சில நம்பி கொடுக்க மாட்டோம். இவர் தெரிய செய்ய மாட்டாங்க, இவரை நம்ப முடியாது அப்படின்றோம். ஆனால் நம்பத்தக்க ஒரே ஒருவர், 100% ரிலையபிள், 100% டிபெண்டபிள், நம்பத்தக்கவர் ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் மட்டும்தான். அப்ப உங்களுடைய காரியத்தை எந்த மனுஷரை நம்புவதை விட, எந்த சூழ்நிலையை நம்புவதை விட அவரை நம்பி கொடுங்க. நீங்க பார்த்துக்குங்க அப்பா, நீங்க பார்த்துக்குங்க. ஆண்டவர் கையிலே உங்கள் காரியத்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் நம்மை ஆதரிக்கிறவர், தள்ளாட விடவே மாட்டார். ஆதரிக்கிறவரும் தள்ளாட விடாதவரும் தான் நம்முடைய ஆண்டவர். அதுவும் ஒருபோதும் ஒரு இன்சிடென்ட்ல கூட தள்ளாட விட மாட்டார். எப்பொழுதும் ஆதரவு கொடுக்கிறவர், ஒரு இடத்திலையும் நம்மை தள்ளாட விடாதவர் தான் ஆண்டவர். நம்பி நம்முடைய காரியத்தை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். அடுத்தது புதிய ஏற்பாட்டின் வசனம் 1 பேதுரு 5:7 வாசி. 1 பேதுரு 5:7
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால்,
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால்
உங்கள் கவலைகளை எல்லாம்,
உங்கள் கவலைகளை எல்லாம்
அவர் மேல் வைத்து விடுங்கள்.
ஆமாம். அடுத்தபடி நீங்க நல்லா கவனிக்கணும், அவர் விசாரிக்கிறவர். நம்மளை பத்தி அசால்ட்டா நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்றவர் கிடையாது. ஒருத்தர் போய் ஒரு தேவையை சொன்னா அதை பத்தி கேர்லெஸ்ஸா நம்மளை ஹேண்டில் பண்றவர் கிடையாது. அவர் விசாரிக்கிறவர், பொறுப்போடு பொறுமையோடு நிதானத்தோடு நம்முடைய காரியத்தை கவனத்தோடு விசாரிக்கிறவர். அவர் கேர்லெஸ்ஸா அதை ஹேண்டில் பண்றவர் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பதவியில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவர்கிட்ட போய் உதவிக்கிறீங்கன்னா அவங்க பதவியோட பவரை காட்டிட்டு இருப்பாங்க. அசால்ட்டா நம்மளை நடத்துவாங்க, இதுவா அப்படின்னு அனாவசியமா அனுப்புவாங்க, விசாரிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவ்வளவு பெரியவராய் இருந்தும் ஒரு தனிநபர், ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிற ஒருவர் வந்தாலும் விசாரிக்கிறவர், பொறுமையோடு அவருடைய காரியத்தை விசாரிக்கிறவர் தான் ஆண்டவர். யாரையுமே அவர் அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. இந்த உலகத்தில் பெரிய மனுஷங்களுக்கு கனம் கிடைக்கும், சாதாரண மனுஷர்கள் அசட்டை பண்ணப்படுவாங்க மனுஷர்கிட்ட நீதிக்கு போகும்போது. ஆனா ஆண்டவர் யாரையுமே அசட்டை பண்ணுகிறவர் அல்ல, யாவரையும் விசாரிக்கிறவர் தான் ஆண்டவர். அவர்கிட்ட போனாதான் அந்த அசட்டை பண்றதுன்றதே இருக்காது. மனுஷர்கிட்ட போனா பல நேரத்தில் அசட்டை தான் பண்ணிடுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒருபோதும் அசட்டை பண்ணவே மாட்டார். அவர் நம்மை விசாரிக்கிறவர். அதனால தைரியமாய் நம்முடைய காரியத்தை அவர்கிட்ட கொண்டு போலாம். கவலை எங்க வருதோ டக்கு நாங்கள்ட்ட கொண்டு போய் அவர்கிட்ட பிச்சிடணும், ஸ்பாட்லயே அவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் விசாரிச்சிருவார். அடுத்தபடியாக இந்த கவலை வராமல் மேற்கொள்வதற்கு இன்னொரு ஒரு காரியம், பிலிப்பியர் 4:6 வாசி.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து,
எல்லாவற்றையும் குறித்து
உங்கள் விண்ணப்பங்களை,
உங்கள் விண்ணப்பங்களை
ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும்,
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும்
வேண்டுதலினாலும்,
வேண்டுதலினாலும்
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்,
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
அப்பொழுது
அப்பொழுது
எல்லா புத்திக்கும் மேலான,
எல்லா புத்திக்கும் மேலான
தேவ சமாதானம்,
தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும்,
உங்கள் இருதயங்களையும்
உங்கள் சிந்தைகளையும்,
உங்கள் சிந்தைகளையும்
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக,
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக
காத்துக்கொள்ளும்,
காத்துக்கொள்ளும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை, எல்லாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபிக்கிற பேட்டர்ன மாத்துங்க. சாதாரணமாய் ஜெபிக்க பொழுது ஜெபிக்கிற காரியம் வேற, உங்களை ஒரு கவலை நெருக்குகிறது போல இருக்கிற சூழ்நிலைகளிலும் கூட ஜெபிக்க வேண்டிய முறைமை வேற. ஜெபிக்கிற முறைமைகளை மாற்றுங்கள். ஒரு தேவை இருக்குது அதுக்காக கவலைப்படுறீங்க, ஒரு பிரச்சனை இருக்குது கவலைப்படுறீங்க, கவலை வர மாதிரி இருக்குது. ஆண்டவரே இதை எப்படியாவது இந்த பிரச்சனை மாத்தி கொடுங்கப்பா, ஆண்டவரே இதை எப்படியாவது இந்த தேவையை சந்திங்க, ஆண்டவரே எப்படியாகிலும் இந்த சூழ்நிலையை மாத்துங்க, அந்த ஜபமே பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. ஸ்தோத்திரத்தோடு கொண்டு போகும் பொழுதுதான் கவலைகளை மேற்கொள்ளக்கூடிய தேவபலன் அங்கதான் கர்த்தர் வைக்கிறார். எப்படியாகிலும் இந்த பிரச்சனையை மாற்றுங்க, எப்படியாகிலும் இந்த தேவையை சந்திங்க. அது செய்யாம ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்க அழக மாத்தி கொடுக்க போறதுக்காய் சோத்திரம் 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 ஆண்டவரே. நிச்சயம் நீங்க மாத்த போறீங்க உமக்கு சோத்திரம். நிச்சயமா இந்த தேவையை சந்திக்க போறீங்க உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நிச்சயமா இந்த சூழ்நிலைகளை மாத்த போறீங்க உமக்கு சோத்திரம். நிச்சயமா இதை ஆசீர்வதிக்க போறீங்க உமக்கு சோத்திரம். நிச்சயமா இதை விடுதலையாக்க போறீங்க சோத்திரம் 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 சோத்திரம்னு. பாசிட்டிவ் அப்ரோச் வேணும், புரியுதுங்களா? அந்த விண்ணப்பத்தை அழுகையோடு புலம்பலோடு கதறுதலோடு மன்றாடி கொண்டிருக்க கூடாது. அந்த இடத்துல ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தின் விண்ணப்பங்களை கலந்து நீங்கள் கர்த்தருக்கு முன்னால கொண்டு வந்தீங்கன்னா முதல் காரியம் உங்க உள்ளத்துல தேவ சமாதானம் வரும். அந்த தேவ சமாதானம் வரும் பொழுது விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வரும் பொழுது காரியம் நடக்க ஆரம்பிக்கும், புரியுதுங்களா? ஜெபத்தின் முறைமைகளை மாற்றி ஸ்தோத்திரங்களை அதிகமாக்குங்க. உங்கள் விண்ணப்பங்களை அதிகமாக்குகிறதோடு குறைச்சு விண்ணப்பங்களை கட்சாட் பண்ணி ஸ்தோத்திரத்தை அதிகமாக்குங்க, அதோடு கலந்துருங்க. தேவ சமாதானம் வரும், கூடவே கர்த்தருடைய கிரியைகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள். சரியா? ஸ்தோத்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஆயுதம். ஒன்று தெசலோனிக்கர் 5:18 சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்தை எல்லாத்திலையும் கலந்துட்டீங்கன்னா வந்துடும், அதன் பிறகு கர்த்தர் கிரியை செய்கிறார். கடைசியாக மறுபடியும் மத்தேயு 6:16 போவோம். இப்ப நம்ம தலையான சிருஷ்டி நமக்கு தெரிஞ்சிருக்குது, நம்ம விசேஷமானவர்கள் கர்த்தர் நமக்கு தெரிஞ்சிருக்குது, நம்முடைய தேவைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் நமக்கு தெரிஞ்சிருக்குது. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? 33:3 வாசிங்க.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும்
அவருடைய நீதியையும்
தேடுங்கள்
தேடுங்கள்
அப்பொழுது
அப்பொழுது
இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்
இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடு. இந்த நாட்கள் ஒரு கவலை நெருக்கிற மாதிரி வரும்பொழுது உங்களுடைய கர்த்தரை தேடுகிறது இன்னும் இன்டென்சிஃபை பண்ண சொல்றாரு, இன்னும் அதிகமாக சொல்றார். வேத வசனத்தோடு இன்னும் அதிகமாகுங்க, ஸ்தோத்திரத்துல இன்னும் அதிகமாகுங்க, கர்த்தரை தேடுறதுல இன்னும் அதிகப்படுத்துங்க. உடனே கர்த்தருடைய வல்லமையின் கிரியைகளை நாம பார்க்க முடியும். வேத வசனத்தை நிறைய படிங்க, நிறைய வசனத்தை கேளுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா கர்த்தரை தேடுங்க. கவலையே மேற்கொள்ளாது, ஜெயிச்சிடலாம். புரியுதா? இத சொன்னதெல்லாம் யாரு? கவலையே படாதவர் சொல்றார் இதெல்லாம். நான் சொல்லல, வாழ்க்கையில ஒருபோதும் கவலைப்படாதவர் கொடுக்கிற ஆலோசனைகள் இதெல்லாம். அப்ப தைரியமா என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? வாழ்க்கையில கவலையே படாதவர் இயேசு கிறிஸ்துவர் தான். அத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அப்படிப்பட்டவர் இந்த ஆலோசனைகள் நமக்கு தந்திருக்கிறார். இதை சரியா புரிஞ்சிட்டு கரெக்டா புடிச்சுங்க. அவரை மாதிரியே நம்ம இருக்கணும், கவலையே வரக்கூடாது வாழ்க்கையில. அப்படிதான் இயேசு வாழ்ந்தார், அப்படிதான் நம்மளும் வாழணும். ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கவலை. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீஷர்கள் கேட்டார்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டாள், என் சகோதரி என்னை விட்டு விட்டு வந்து உம்மிடத்தில் அமர்ந்திருக்கிறாளே, நான் அநேக வேலைகளிலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது உமக்கு கவலை இல்லையா? இதெல்லாம் கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ கேட்கிறாங்க, உமக்கு கவலை இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், என்ன இவர் கவலை இல்லாமல் இருக்கிறாரே, கவலையே பட மாட்டேங்கிறாரே, கவலைப்படக்கூடிய சூழ்நிலையில கூட எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கிறாரே, எப்படி எப்படி இது? அவரை பார்த்தே கேட்கிறாங்க, கவலை இல்லையா, கவலை இல்லையா. அவரு கவலையே படாததுனாலதான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, கவலையே இல்லை. ஏசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில கவலைப்பட்டதே கிடையாது. அவருக்கு தான் ஏகப்பட்ட நெருக்கடிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட நிந்தனைகள், ஏகப்பட்ட அவமானங்கள், அத்தனை சூழ்நிலைகளின் நடுவில் கவலையே இல்லாம வாழ்ந்துட்டு போயிட்டார். கவலையே படலவர். கவலை என்பது அஞ்ஞானிகளுக்குரிய காரியம், கர்த்தரை அறியாதவருடைய காரியம் அது. கர்த்தரை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் கவலைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது தேவ பிள்ளைகளுக்கு உரியதே அல்ல. கவலை என்பது தேவ பிள்ளைகளுக்கு உரியதே அல்ல. இது அஞ்ஞானிகளுக்கு உரியது. அஞ்ஞானிகள் தான் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். அவங்க தான் கலங்குவாங்க. அஞ்ஞானிகள் தான் கலங்குறாங்க, கவலைப்படுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்படக்கூடாது. கவலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு நம்மை பிரித்து விடக்கூடியதாக இருக்கிறது. மார்த்தாள் இயேசுவை விட்டு தூரம் போய்விட்டாள். கவலை என்பது ஏற்கனவே விதைக்கப்பட்ட வேத வசனங்களையும் நெருக்கி போடுகிறதா இருக்கிறது. நீங்கள் கேட்ட வசனங்கள் எல்லாமே பலன் உண்டாகாதபடிக்கு மேற்கொள்ளக்கூடியது, அப்படிப்பட்ட வல்லமை கவலைக்கு இருக்கிறது. கவலையே வசனத்தினால மேற்கொள்ளப்படணுமே தவிர, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வசனங்களை கவலை மேற்கொள்வதற்கு இடம் கொடுத்துடாதீங்க. கவலை வரும்பொழுது வசனத்தை அதிகமாக்கி அதை மேற்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அவங்க விட்டதுனாலதான் கவலை வந்துச்சு. வசனத்தை நல்லா பிடிச்சிட்ட கவலையே வராது. மூணாவது, கவலை என்பது கர்த்தருடைய வருகையிலேயே நம்மை கைவிடப்படுபடியாக நடத்தக்கூடியது. பெருந்திண்டி வெறி இதோடு கவலையும் சேர்த்து சொல்றார். அந்த நாளிலே கர்த்தருடைய வருகையின் நாளிலே நீங்கள் ஒரு கவலையுள்ள நபராக இருப்பீர்கள் என்றால் கைவிடப்படுவீர்கள். பெருந்திண்டி வெறி, மதுபான வெறி, அதோடு சரியாய் சொல்லப்படுகிறது கவலை. அப்படிப்பட்ட ஒரு காரியம் கவலை. தெய்வ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். முதலாவது, கவலையை மேற்கொள்வதற்கு நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு விசேஷமான நபர், நான் ஒரு விசேஷமானவன், நான் விசேஷமானவள், என் ஆண்டவருக்கு நான் ஸ்பெஷல். எதை வச்சு சொல்றீங்க? அவர் எனக்கு தான் பரமபிதா. அவர் சிருஷ்டித்த தாவரங்களுக்கு அவர் பிதா கிடையாது. அவர் படைத்த ஜீவராசிகளுக்கு எல்லாம் அவர் பரமபிதா கிடையாது. எனக்கு அவர் பரமபிதா. எனக்கு அவர் பரமபிதா. எனக்கு அவர் பரமபிதாவா இருக்கிறார். எனக்கு அவர் பரமபிதாவா இருக்கிறபடியால் நான் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அவர் பரமபிதா. எனக்கு அவர் பரமபிதா. நான் விசேஷமானவர். எனக்கு அவர் பரமபிதா. அதை நம்ம உணரணும். எனக்கு அவர் பரமபிதா. என் காரியங்களை எல்லாம் அவர் அறிவார். அஞ்ஞானிகளுக்கு தங்கள் காரியத்தை தங்கள் தெய்வங்கள் அறிகிறதான்னு தெரியல, அதனால கவலைப்படுறாங்க. நியாயமானதுதான். ஆனால் என் பரமபிதா எல்லாவற்றையும் அறிகிறவர். நான் கடந்து போகிற பாதை அவருக்கு தெரியும். என் சூழ்நிலை அவருக்கு தெரியும். என் பிரச்சனை அவருக்கு தெரியும். என் தேவை அவருக்கு தெரியும். இவைகள் எல்லாவற்றையும் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நான் ஏன் கவலைப்படணும்? என் பரமபிதா என்னுடைய காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவசியமில்லாத ஒன்று, அவசியமில்லாத ஒன்று, அவசியமே இல்லாத ஒன்று. கவலையே வரக்கூடாது. அப்ப என்னதான் நான் செய்யறது? என் காரியத்தை, என் பாரத்தை கர்த்தர் மேலே நான் வைக்க வேண்டும். நான் ஒரு நீதிமான், அவர் என்னை தள்ளாட விடவே மாட்டார், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நான் ஒரு நீதிமான், அவர் என்னை ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை, அவர் என்னை ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை. நான் ஒரு நீதிமான், என் பாரத்தை அவர் கையில் நான் தைரியமா நம்பி கொடுக்கலாம். நம்பத்தக்க ஒரே ஒருவர் கர்த்தர், அவர்கிட்ட நான் நம்பி கொடுக்கலாம். மனுஷர்கிட்ட நம்பி கொடுத்தால் சில நேரத்தில் என் பிரச்சனையை தூற்றி திரிவாங்க, என் தேவையை குறித்து எல்லார்டையும் சொல்லி கேவலப்படுத்துவாங்க, என் பிரச்சனையை நாலு பேர்கிட்ட சொல்லி தூற்றி திரிவாங்க. ஆனால் நம்பத்தக்க ஒருவர் என் ஆண்டவர், அவர்கிட்ட தைரியமா என்னுடைய தேவையை, என் பிரச்சனை, என் காரியத்தை சொல்லலாம், நம்பி கொடுக்கலாம். அவர் அதன் சீக்ரசி காப்பாற்றுவார், அதை ரகசியத்தை காப்பாற்றுவார், அதை கேவலப்படுத்த மாட்டார். அவர் என்னை விசாரிக்கிறவர், என்ன அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. மனுஷன் என் தேவையை சொன்னால், என் பிரச்சனையை சொன்னால் அசட்டை பண்ணுவாங்க, ஆனா ஆண்டவர் விசாரிக்கிறவர், அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிறவர். அப்ப நான் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் அவர் கையில கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்துட்டு விண்ணப்பங்களை குறைச்சு ஸ்தோத்திரத்தை அதிகமாக்கணும். காரியத்தை சொல்லி எல்லாத்தையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணணும். அடுத்தபடியாய் நான் என்ன செய்யணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். அப்பொழுது எல்லாவற்றையும், நான் கவலைப்படுவதற்கு என்ன சூழ்நிலை இருந்துச்சோ எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் கவனத்தை முழுவதும் கர்த்தருக்கு நேராய் திருப்பணும், பிரச்சனைக்கு நேராய் திருப்பாமல் என் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பணும். தேவைகளுக்கு நேராய், பிரச்சனைகளுக்கு நேராய் என்னை கவலைப்பட வைத்த அந்த சூழ்நிலைகளுக்கு நேராய் என் இருதயத்தை திருப்பாமல் அங்க இருந்து என் இருதயத்தை டைவர்ட் பண்ணி டோட்டலா கர்த்தருக்கு நேராய் நான் திருப்பணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது கவலைப்படுகிற சூழ்நிலை அல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இதை தேடினால் மீது எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுத்து என்னை நடத்துவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க. இந்த நேரத்திலும் கவலைகளை மேற்கொள்வதற்கான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுத்த எங்கள் ஆண்டவர் கவலையே படாமல் வாழ்ந்து முடித்தவர். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கவலையே இல்லாமல் வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காண்பித்தவர் அப்பா. நீங்க சொல்வதெல்லாம் நடக்கும், அனுபவத்திலிருந்து நீங்க சொல்றீங்க. அதை எங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தோடு வல்லமையோடு சொல்றீங்க. எங்களுக்கு ஒரு அருமையான பரம பிதாவை எங்களுக்கு கொடுத்த நல்ல இரட்சகர் நீங்க. நீங்க சொல்றீங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படியே எங்கள் வாழ்க்கையிலே ஆகட்டும், நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென்.